வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் சுமார் 98,000 BSNL மொபைல் டவர்களின் 4G சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார். சுகாதார சவால்களை எதிர்கொள்ள மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். சுகாதார சேவைகளில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் BSNL மொபைல் டவர்களின் 4G சேவையை இன்று முறைப்படி தொடங்கி வைக்கிறார். ஒடிசாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சுமார் 98,000 BSNL கைபேசி கோபுரங்களின் சேவையை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இவை அனைத்தும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டவை என்று தொலைத்தொடர்பு அமைச்சகம் கூறியுள்ளது. 37,000 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டவர்கள் 26,000 கிராமப்பகுதிகளுக்கு புதிதாக சேவைகளை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் BSNL சேவைகள் மேலும் வலுவடையும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய BSNL-இன் தமிழ்நாடு வட்ட தலைமை பொது மேலாளர் திரு பார்த்திபன், தமிழகத்தில் 7,000-க்கும் மேற்பட்ட 4G மொபைல் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலத்தில் தற்போது 60 லட்சம் வாடிக்கையாளர்கள் உள்ளதாகவும் கூறினார்.
இப்போதைக்கு வந்து 4G டவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கமிஷன் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் தமிழ்நாட்டையும் சென்னையும் சேர்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட 7,000-க்கு மேலே வந்து 4G சைட்ஸ் எல்லாம் கமிஷன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து இந்த கமிஷன் பண்ணதுனால வந்து ஆப்டிமைசேஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சைட்ஸ்லுமே வந்து சிட்டிஸ்லையும் ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம், பிளஸ் வில்லேஜஸ்லையும் ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம். இதனால எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ், எங்கெல்லாம் கவரேஜ் இல்லையோ அங்கெல்லாம் வந்து கவரேஜ் வரும்படி இந்த ஆப்டிமைசேஷன் வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமேல சர்வீசஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பீப்புளுக்கு. இது வந்து இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் இந்த ஆப்டிமைசேஷன்றது. ஸோ அதை நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கோம். அதை இப்போதைக்கு பார்த்தோம்னா வந்து ஒரு 60 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சர்வீசஸ் வந்த பிறகு வந்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸும் இருக்கு, டிராஃபிக் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, டேட்டா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 4G வந்த பிறகு டேட்டா கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய தேவைகளும் வந்து பீப்புள் வந்து நல்லா பயன்படுத்துறாங்க.
சுகாதார சவால்களை எதிர்கொள்ள மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். தேசிய சுகாதார இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்த 2வது ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தேசிய சுகாதார இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தொற்று பாதிப்புகள் தொடர்பான கண்காணிப்பு மற்றும் தடுப்பு முறைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திரு JP நட்டா கூறினார். சுகாதார சேவைகளில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆராய்ச்சி தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆராய்ச்சித் துறையில் மருத்துவ மாணவர்களின் முயற்சிகள் இத்துறையின் தரத்தை மேம்படுத்தும் என்று கூறினார். புதிய ஆராய்ச்சிகள் எதிர்கால மருத்துவ வளர்ச்சிக்கு உதவும் என்று திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மற்றும் அரவக்குறிச்சியில் நேற்றிரவு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த 4 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட தொழில் முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து மாநில அரசு தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக கூறினார். சுகாதார சேவைகளிலும் மாநில அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட அம்மா மினி கிளினிக்குகள் தற்போது மூடப்பட்டுள்ளதாகவும், அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 4,000 மினி கிளினிக்குகள் தொடங்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். தருமபுரியில் புத்தக திருவிழா நேற்று தொடங்கியது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை இது நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தருமபுரியில் 7ஆம் ஆண்டு புத்தக திருவிழா நேற்று மாலை தொடங்கியது. தருமபுரி மாவட்ட நிர்வாகம், பொது நூலகத்துறை, தகரூர் புத்தக பேரவை இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழா அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த புத்தக திருவிழாவில் 60க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் பார்வைக்கும் விற்பனைக்கும் இடம்பெற்றுள்ளது. தொன்மையான வரலாறு, கல்வி, இலக்கியம், மருத்துவம், இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் என அனைத்து புத்தகங்களும் இப்புத்தக திருவிழாவில் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அறிவியலாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பங்கு பெறும் சிறப்புமிக்க சொற்பொழிவுகள், புத்தக வெளியீடுகள், கருத்தரங்கம், கவியரங்கம், பட்டிமன்றம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள். சேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்த சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தியாகிகளின் நினைவகங்கள்.
நம் நாடு எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள், படைப்பாளிகள் மற்றும் கலாச்சாரத்தின் பாதுகாவலர்களால் உருவாக்கப்பட்டது. இவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நினைவகங்களை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தின் புதிய வளாக திறப்பு விழாவில் உரையாற்றிய போது இந்த நினைவகங்களின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார்.
தேசம் தனது அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களையும் தேச பாதுகாப்பிலே தங்களை தாங்களே இரவு பகலாக தங்களையே அர்ப்பணித்து விடுதலை வேள்வியிலே ஆகுதி பொருளாகிய வீரர்கள் வீராங்கனைகளுக்கு நம்முடைய தேசம் இன்று தலை வணங்குகிறது.
பாதுகாப்பு படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் புதுதில்லியில் போர் நினைவு சின்னம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அம்ரித்சரில் ஜாலியன் வாலாபாக் நினைவகம் சுதந்திர போராட்டத்தின் கருப்பு அத்தியாயங்களை எடுத்துரைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் பொறுப்பு வகித்த பிரதமர்கள் குறித்த பயணத்தை எடுத்துரைக்கும் வகையில் பிரதமர் அருங்காட்சியகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காவலர்களின் துணிச்சலை போற்றும் வகையில் தேசிய காவலர் நினைவகம், சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியினரின் தியாகத்தை எடுத்துரைக்கும் வகையில் அதற்கான அருங்காட்சியகங்கள், அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான அங்கீகாரம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் மத்திய அரசு நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அளித்துள்ளது என்றால் அது மிகையல்ல. இந்த அருங்காட்சியகங்கள் நாட்டின் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்திற்கான இணைப்பு பாலமாக திகழ்கின்றன. நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்கள், உறுதியான தலைவர்களின் சிறப்புகள் போன்றவற்றை இந்த நினைவகங்கள் எடுத்துரைத்து வருகின்றன.
இருவரிச் செய்திகள். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தீவிரமாக பணியாற்றி வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். உணவு பாதுகாப்பில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இளம் எழுத்தாளர்கள் மாநாடு புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. போதைப்பொருள் கடத்தலை தடுக்க ரயில்வேயும் போதைப்பொருள் தடுப்பு அமைப்பும் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளன. புலிகள் கணக்கீடு தொடர்பான பயிற்சிக்காக 4 நாட்கள் மூடப்பட்ட முதுமலை புலிகள் காப்பகம் இன்று முதல் திறக்கப்படுகிறது. திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே பட்டா மாறுதலுக்கு கையூட்டு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலத்தில் ரயில் பயணிகளிடம் செல்போன் திருடிய கும்பலை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கைபேசிகளை மீட்டனர். சென்னை நந்தனத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சூப்பர் ஓவரில் இந்தியா வெற்றி பெற்றது. இப்போட்டியில் ஏற்கனவே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ள இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் சுமார் 98,000 BSNL மொபைல் டவர்களின் 4G சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார். சுகாதார சவால்களை எதிர்கொள்ள மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda கூறியுள்ளார். சுகாதார சேவைகளில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.